ஒரு திருவடியை அடையணுங்கிற அந்த எண்ணத்தினால் தானே இவ்வளவு பாடும் பண்ணும். அப்படி காண்பாரோ, நம்முடைய திருக்கல்ட்டு படியார்லதான் இருக்கு. அதுக்காக தான் 14 சாஸ்திரம் படிக்கணுங்கிறது. திருக்கல்ட்டு படியார் ஒரு அருமையான வாக்கு இருக்கு. இந்த திருக்கல்ட்டு படியார்லாம் நம்ம இவங்க திருவாவடுதுறையில பாடமா இருக்குல்ல, எல்லா நூலுமே பாடம் வச்சிருக்காங்க அல்லவா. ஒரே ஒரு வெண்பா, அந்த வெண்பாவில பின்னிரண்டடி, அறுத்தி செய்த அன்பரை வந்து ஆண்டதவும் அவரதம் கருத்துக்கு சேயனாய் கான். ஒரு வெண்பா ஞாபகம் இருக்கா? அறுத்தி செய்த அன்பரை வந்து ஆண்டதும் தன்பால் ரொம்ப அன்பாக இருக்கிற அறிவுரை எல்லாம் ஆடுவது ஆண்ட பெருமான் கூட எப்படி அவனை அந்த அன்பரை ஆடுகிறார் என்று சொன்னால், அவரதம் கருத்துக்கு சேயனாய்கான். அவங்க கருத்தளவில் நின்ற மாட்டார் ஆண்டவன். இவங்களுக்கு இன்பம் கொடுப்பார், மற்றதெல்லாம் செய்வார் தவிர, ஆனா இவர்களுக்கு கொடுக்கிற இன்பம், இவர்களுக்கு கொடுக்கிற அந்த பெருமான் அவ்வளவுதான், அந்த அளவுல தான் அவனுக்கு அவருடைய ஆற்றலும் அந்த கருணையும் எங்கேயோ இருக்கு. அதுல ஒரு சிறு பகுதியே நீங்க அனுபவிக்கிறீங்கன்னு இப்படி சொன்னா விளங்குதா? விளங்க மாட்டேங்குது, விளங்க மாட்டேங்குது. தெரியும் திருக்கல்ட்டு படியார் ஆசிரியர் இருக்கு, இங்க வாப்பா, நீங்க எல்லாம் வந்து எப்படி இதுக்கெல்லாம் போயிருங்களா, வந்து அடியார் கூட்டம் எல்லாம் அடிக்கடி வேற எங்கேயாவது அழைச்சிட்டு போய், சிவனடியார் திருக்கூட்டம் அழைச்சிட்டு போய் நீங்க வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு வரீங்கல்ல. சரி, ஆடி அமாவாசை நாளைக்கு ராமேஸ்வரம் போறீங்க, போனதா வைத்துக் கொள்ளுங்க, போறோம். போன அருமையா நம்முடைய கோவிலுக்கும் கடலுக்கும் நடுப்புற நம்ம திருப்பனந்தால் மடம் இருக்குது, மடம் இருக்குது. அதனால நடுவில் இந்த மடம் இருக்கு. எனவே இந்த பிறகு இதுன்ட்டு இப்படி போய் கடல்ல குளிக்கலாம், வேணா உடைய மாத்திக்கலாம், இப்படியே கோயிலுக்கு போகலாம், வழிபாடு செய்யலாம். அப்படி ஒரு அமைப்பு எங்க ராமேஸ்வரத்துல திருப்பனந்தாள் மடத்துக்கு அப்படி ஒரு மடம் இருக்குது நடுவில். அதனால நாங்க இதெல்லாம் பல முறை போக முடிஞ்சது, வர முடிஞ்சது, இல்லைன்னா எங்க போக முடியுது, முடியாது. அதனால எனவே இப்ப நீங்க போய் அங்க இப்ப குளிக்கும் போது ராமேஸ்வரத்துல குளிக்கிறீங்க, குளிக்கும் போது ராமேஸ்வரத்துல குளிக்கும் போது கடல் அலையே இருக்காது, அதுக்கு அக்னி தீர்த்தம்னு பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து வெறும் குளத்துல குளிக்கிற மாதிரி தான் இருக்கும், நம்ம ஒன்னும் அடிச்சிட்டு போகுது போகாது, ஒரு குளத்துல குளிக்கிற மாதிரி தான் இருக்கும். மற்ற எந்த எல்லா இடங்களிலும் கடினம், திருச்செந்தூர் கேட்கவே வேணாம், கன்னியாகுமரி கேட்க வேணாம், அங்கெல்லாம் நம்ம அப்படியே மலை மோதும், ஆனா இங்க வரணும் மட்டும். சரி, நீங்க அருமையா ராமேஸ்வரத்துல நல்லா அருமையா ஒரு அரை மணி நேரம் இருந்தே குளிக்கிறீங்க, ரொம்ப நேரம் இருக்க முடியாது, உப்பு இல்லவா, அதனால குளிச்சுட்டேன். உங்களை இங்க எந்த வந்தவன, திருவண்ணாமலை வந்தவனே, ஐயா நீங்க எல்லாம் வந்து ராமேஸ்வரம் போயிட்டு இருந்தீங்க, ஆமையா ஏதோ கூட்டு வச்சு ஆண்டவன் போயிட்டு வந்தோம், ஆடி அம்மாவாசை அன்னைக்கு போயிட்டு நல்ல வழிபாடியா, எல்லாம் குடல்லாம் எல்லாரும் சௌகரியமா வந்து சேர்ந்த ஐயா, ரொம்ப நல்லது. அப்போ உங்களுக்கு தெரியும் கடலை பத்தி, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆளின் ஆள் தெரியும். நான் கடல்ல போய் நான் குளிச்சுட்டு வந்திருக்கிறது உண்மை சத்தியம், அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. ஆனா கடலை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்ன, தெரியுமா? தெரியுமா? நீங்க ஒண்ணு சார், நாங்க போய் இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டோமா, இருந்து போய் வடக்கையோ கிழக்கையோ நோக்கி முழுவனும் சொன்னாங்க, அப்படி முழுவனுமா முடிவு உடம்பு தேய்ச்சோம், கொஞ்ச நேரம் இருந்தோம், பொத்துன்னு எடுத்தா இடுப்புல தலைய தொட்டிட்டு வந்துட்டோம் சார், கடலை பத்தி எங்களுக்கு தெரியுமா? அப்ப கடல்ல முழுகினது உண்மை, ஆனா கடலை பற்றி தெரியாது இருப்பதும் உண்மை. புரிஞ்சுக்கிறீங்களா? அது போலத்தான் யாருக்கு சொல்றேன், ஞான சம்பந்தர் போன்றோர், நாவுக்கரசர் போன்றோர், மணிவாசர் போன்றோர்களுக்கு ஆண்டவன் அருள் செய்தது உண்மை, ஆனால் அந்த அருள் செய்ததுனாலே அவருடைய அறிவினுடைய அறிவு எல்லைக்கு உட்பட்டவர் ஆண்டவர், அறிவின் உட்பட்டவர் அவர் எங்கேயோ இருக்கிறார். இவங்க ஒரு அளவுல அந்த போய் அருள் பெற்று, இவங்க அருள் பெற்றது உண்மை, நாம கடல்ல குளிச்சது உண்மை, அதுல ஒண்ணு மாற்றம் இல்லை. ஆனால் அது ஒண்ணு நம்ம எனக்கு வந்து கடலை தெரியும் பொழுதுதா, அறுத்தி செய்த அன்பரை வந்து ஆண்டதும் தன்பால் அன்பு செய்த அந்த அந்த அறிவர்களுக்கு ஆண்டவன் அருள் தந்தது கூட ஏதோ அவங்க கருத்தளவுல இல்லைவான், கருத்துக்கு சேயனாய்க்கான். அவங்க கருத்தாவுக்கு நாம் பெற்ற இன்பம் வையகம் என்று சொல்லி அவங்க அருமையா அந்த இன்பத்தை பெற்றார்கள், அவ்வளவுதான். ஆனா அவர்கள் பெற்ற அனுபவம் தான் ஆண்டவனுடைய அனுபவம் என்று சொல்றது. ஆண்டனமும் எங்கேயோ இருது, எங்கேயோ இருது, அவரவர்களும் பெறுகிற அனுபவம் எங்கேயோ இருக்குதா? அருமையா திருக்கல்ட்டு புரியாது. அதனால்தான் இங்க பாருங்க, இப்ப விரவுவார் குடல் மடவாள் கூருடையாள் ஒரு பாகம் விரவுவார் மெய்யன்பின் அடியார்கள். நல்ல அன்பினுடைய அறிவுரல் எல்லாம் உமையொரு பாகனாக இருக்கின்ற உன்னை ரொம்ப அருமையாக வணங்குவார்கள், வாழ்த்துவார்கள் அல்லவா. ஆனாலும் அவர்களுக்கும் அரிதாக இருக்கிறது என்று சொல்லி ரொம்ப இறை அனுபவத்தை விளக்கினர். இந்த இடத்துல எது போடணும், திருக்கல் பிள்ளையாருடைய அந்த சிந்தனை வந்தால்தான் நமக்கு ஓரளவு விளங்கு, இல்லைன்னா விளங்காது. அது எது, கடல் எல்லை போய் குளிக்க போய். எனவே இவ்வாறு அந்த அருமையான பாட்டு அமைந்திருக்கு. வேனில் வேல்மல் அரியாணி யாவர்க்கும் அம்பரவா அம்பலத்தியம் பெரியாணி, அரியாணி யாவர்க்கும், யாவர்க்கும் அரியா. அப்ப என்ன கேட்டது, நல்ல வீடு பேரடைகின்ற பக்குவமுடையவர்களுக்கு கூட அவன் அறியவன் தான். ஏ முழுமையாக அவன் அறிவந்து அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி காட்டுவான் அல்லவா, அறியவன். அப்படி யாவர்க்கும் அரியாணி யாவர்க்கும் அம்பரவா, எல்லோருக்கும் மேலாக இருக்கிறானாம். அம்பலத்தியம் பெரியாணி, தில்லையிலே அம்பலத்திலே வீற்றிருக்கின்ற பெருமானாக இருக்கிறான். சிறியேனை ஆட்கொண்ட பெய்களற்கு, இந்த மிகச்சிறியவனாக இருக்கிற என்னை இந்த திருவடிதான் ஆட்கொண்டது. அப்படிப்பட்ட அருமையான திருவடிக்கு நான் என்ன செய்யணும், என்னென்னவோ செய்யணும், எதுவும் செய்யலையே, எதுவும் செய்யலையே அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட ஆட்கொண்ட அந்த திருவடிக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, விரையார்ந்த மலர் தூவேன். ஆண்டவனுக்கு அணிகின்ற மலர்கள் எப்படி இருக்குன்னு கேட்டா, விரை, விரைன்னா வாசனை, நல்ல நறுமணமிக்க பூக்களா இருக்கும். ஆனா அவன் ஏற்றுக்கொள்வது வெறும் பச்சிலையா இருந்தாலும் ஏற்றுக்கொள்வான், அது வேற விஷயம். ஆனா நாம செய்வது எப்படி இருக்குன்னு கேட்டா, நல்ல மலர்களாக, வாடா மலர்களாக, நல்ல மனமுடைய மலர்களாக இருக்கும் அல்லவா. நாம் இப்ப விருந்தாடிதான் வர்றாங்க, ஐயா ஐயா ஒன்னும் வேண்டாம், ஒன்னும் வேண்டாம், எனக்கு ஒற்றம்ல தண்ணி மட்டும் கொடுங்க, தண்ணி மட்டும் கொடுங்க வச்சுங்க. சரி, அவர் கேட்கறது தண்ணி தான், வெறுந்தண்ணி கொடுத்துட்டு போயிட்டு வாங்க அம்பிங்களா, தூத்துக்குடியில இருந்து வந்திருக்கிறாங்க. ஐயா ஒண்ணு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நான் வந்து உங்களை பாக்கணும்னு நினைச்சேன், நல்லா மாறீங்களா, வீட்டுல நல்லா மாறிக்காங்களா, நான் இதோ போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஒற்றமா தண்ணி மட்டும் கொடுங்கன்னு தண்ணி குடிச்சிட்டு சரி போட்டு விட்டுவீங்களா. அவருடைய பண்பு வெறும் தண்ணி மட்டும் சாப்பிட்டு போறேங்கிறது, நம்முடைய பண்பு நல்ல கதை போங்க, என்னப்பா இது இட்லாம் எல்லாம் ஆயிட்டுதே, உட்காருங்க உட்காருங்க, நீங்க ஒரு ரெண்டு மூணு நாள் தங்கணும், ரொம்ப அவசரமா இருந்தா ஒரு டிஃபனாவும் சாப்பிட்டு போங்கய்யா, என்னய்யா நீங்க அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபன் கொடுக்கறது நல்லதா, சரி சரி ஒரு டம்ளர் தண்ணியோடவே சரி போட்டுவாங்கிறத. அது போல ஆண்டவன் வந்து யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, வெறும் பச்சிலையை போட்டா கூட போதுதான், அது அவனுடைய திருவுள்ளம். ஆனால் நாம் என்ன செய்யணும், விரையார்ந்த மலர் தூவேன், நல்ல நறுமணமிக்க மலர்களை கொண்டு வழிபாடு செய்யணும். உன்னுடைய திருவடிக்கு அப்படியெல்லாம் செய்ய வேண்டுமே, நான் செய்யவில்லை. விரையார்ந்த மலர் தூவேன், வியந்து அலரேன், வியந்து அலரேன். என்ன வியந்து, எவ்வளவு பெரிய பெருமான், எவ்வளவு கீழாக இருக்கிற எனக்கு எவ்வளவு மேலான அருளை செய்தான் என்று வியந்து வியந்து பார்க்க, வியப்பல் வியப்பல். உலகத்திலேயே ஒரு அதிசயம் உண்டென்றால், எல்லாம் அல்ல பெருமான், ஒன்றுமே தெரியாத எனக்கு ஆட்கொண்டானே அதுவே ஒரு பெரிய பெருமை என்று என்ன பண்ணணும், உன்னை அலறணும், நீதான் எனக்கு எல்லாம் என்று. அப்படி வியந்து அலறேன், நயந்து உருகேன், உன்னை விரும்பி உருகவும் இல்லை. என்னது, தரியேன் நான் ஆமாறு என் சாவேன் நான் சாவேனே. இப்படி ஒரு ஆள் எவ்வளவோ பெருங்கருணை செய்தும் பெருமான் செய்தும் கூட அவருக்கு ஒரு மலரை தூக்கி போடவோ அல்லது ஒரு மனசிலால் நினைக்கவோ கூட இல்லைன்னு சொன்ன, அவன் இருந்தன்ன இறந்தன்ன, அவியினும் வாழினும் என் திருவள்ளுவர். அவன் வாழ்ந்தான் என்ன, செத்த என்ன போடான்ட்டான். அது மாதிரி நான் வந்து இருந்தென்ன அல்லது இறந்தென்ன, ரெண்டும் ஒண்ணுதான் என்று தன்னைத்தான் சிறுமையாக கருதுகிறார். அவர் ஒண்ணு அப்படி ஒண்ணு பக்தர் அல்லாமல் இல்ல, ஆனால் தனக்கு செய்த பெருமைக்கு கருணைக்கு தாம் ஒன்றுமே செய்யலையேன்னு ரொம்ப சிறுமையாக நினைக்கிறார். இப்படி எல்லாம் அருமையான பாடல்கள் எல்லாம். வேனில் வேல் மலர்கணைக்கும் வெண்ணகை செவ்வாய்க்கரிய பாணலார் கண்ணியர்க்கும் பதித்துருகும் பாணிஞ்சே. இது நெஞ்சை நேராகவே நோக்கி சொல்லுகிறது. என்ன நோக்கிறார், வேனில் வேல் மலர்கணைக்கும், வேனில் வேல் அது யாரு, வேனிற் காலத்து வேல் மன்மதன் அர்த்தம். வெறுமன் அந்த வேனில் எடுத்துட்டு வெறும் வேல் என்று சொல்லிட்டு யார குறிக்கும், முருகனை குறிக்கும், முருகனை குறிக்கும். எனவே வேள் என்ற பொதுமை மன்மதனையும் குறிக்கும், முருகப்பெருமானையும் குறிக்கும். வேனில் வேல் என்று சொல்லிவிட்டா அவற்றை யாரு, மன்மதன் போடும். அந்த வேனில் வேல் மலர்க்கணைக்கும், அதான் முருக வேள் என்றெல்லாம் பெயர் வைக்கிறாங்களே. இந்த வேள்ங்கிறது ஆடவர்கள மிகச்சிறந்தவர்களுக்கு தான் வச்சுக்கணும். எது இந்த வேள் என்றது? யார் சொன்ன? இலக்கணம் சொல்லுது. வேள் குறிசில் ஆடு இன்னன ஆண்பார்ல சிறப்பான பெயர். விடலை கோ வேள் குறிசில் இதெல்லாம் மிகச்சிறந்த ஆடவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பெயரா? ஒரு காலத்துல தமிழ வேள்னு யாருக்கு பட்டம் கொடுத்தது? உமாமேஸ்வர பிள்ளைக்கு. அடுத்தாப்புல பிடிஆர் கொடுத்தது, மதுரையில பிடி ராஜனுக்கு தமிழ வேள் பிடி ராஜன் கொடுத்தது. பார்த்தீங்களா, இந்த வேள்ங்கிறது உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கலாம். நம்ம எல்லையில பார்க்கும்போது கரந்தேல உமாமகேஸ்வரம் பிள்ளைக்கு கொடுத்தது, அப்புறம் பிடி ராஜன் அவரு கொடுத்தது. வேள் குறிசில் இன்னன ஆண் பெயர் ஆகும் என்றெல்லாம் நன்னூலார் சொல்லுகிறார். அதனால முருக வேள் காம வேள் என்று சொன்ன ஏன் கேட்டா, இந்த வேள்ங்கிறது அழகுங்கிற வகையில பார்க்கும்போது மன்மதனை சொல்லுகிறோம், அல்லவா? அருள் என்ற வகையில பார்க்கின்ற பொழுது பெருமானி முருகப்பெருமானை சொல்லுகிறோம், முருக வேள் என்று. எனவே வேனில் வேல் மலர்க்கணைக்கும், அது கூட வேனில் வேல்னு ஏன் பேர் வந்தது கேட்டா, இந்த அதெல்லாம் இலக்கணம் தான், இதெல்லாம் பாடா போன இலக்கணம் வந்ததுனா நல்லது. இந்த இளவேனிற் காலம் இருக்குதே அதுதான் ரொம்ப அருமையான காலம்னு பேர், இன்பத்துக்கு சிறந்தது. இப்ப நாங்க நம்ம எல்லாம் மனைவி அழைச்சிட்டு போ, இங்க எப்ப போகணும்னு கேட்டா, இது மாதிரி மழை பெஞ்சா போக முடியுமா? நான் போய் ரூம் எடுத்துட்டு உட்காந்துருக்க வேண்டியதுதான். அதனால ஐப்பசி கார்த்தியை போக கூடாது, மாரளி மாசம் தை மாசம் போக கூடாது, நடுக்கும் குளிர் பின்ன எப்ப போறது? தை மாசி அதுல கூட வந்து என்னன்னு கேட்டா பின்பணி இருக்கும், பின்ன எப்ப போகணும்? சித்திர வைகாசியிலதான் போகணும். சித்திர வை ஏன்? அது இளவேனிற் காலம். இளவேனா வேனில் வந்து இன்னும் வெப்ப காலம் வந்து ஆணி ஆடிதான் ரொம்ப கடுமையான வெயில், சித்திர வைகாசி கொஞ்சம் லேசா இருக்கும் இல்ல. ரெண்டாவது நீங்க என்ன தமிழனுடைய அந்த எண்ணம் பாத்தீங்களா, ஐப்பசி கார்த்திகை இது ரெண்டு மாசம் நல்ல மழை கொட்டும் சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து கார்காலம், அடுத்தது கார்காலம் ஆவணி புரட்டாச்சு, ஐப்பசி கார்த்திகை குதிர்காலம், குதிர்காலம் மழை பெய்யற காலம் அல்லவா ஐப்பசி கார்த்திகை. மார்கழித்தை முன்பணி, மாசி பங்குனி பின்பணி. எனவே இந்த கார்காலமாக அப்படியே மேகமெல்லாம் மூடி இருக்கிறது ஆவணி புரட்டாச்சு போய், அப்புறம் அருமையா கொட்டா கொட்டுற மழை காலம் வந்து, அப்புறம் மழை நீங்கி போய், அப்புறம் அருமையான அந்த பனி அல்லவா முன்பணி. சார் சாயந்தரம் வெளியில போவே முடியலையா? முன்பணி அல்லவா. பின்பணி எப்படி இருக்கு கேட்டா, முன்னால எல்லாம் நல்லா ஃபேன் போட்டுக்குவோம், காலையில 4 மணி ஆச்சுன்னா பனிக்காலம் வந்து ரொம்ப பனியா இருக்கும். இப்படி முன்பணி பண்ணி இந்த 4 மாதம் தொடர்ந்து அந்த பயிர்களுக்கு அந்த குளிர்ச்சி இருப்பதனால அந்த சித்திரை வைகாசி மாசம் எப்படி இருக்கும், எப்படி இருக்கு? எங்கே நல்ல அருமையா பசும் பசும்பு. எப்ப கர்நாடகா தண்ணின்னு இல்லாம நம்முடைய காவேரியா இருந்த போது சொன்னாங்க அவங்க இல்லவா, காவேரி நம்மளதுதான், எதை நம்மளதுன்னு வச்சுக்கிட்டோம், இத ஒண்ணு வைக்கா விட்டோம், எத்தனையோ விட்டோம் விட்டோம் அதனால போயிட்டோம். அதனால அப்படிப்பட்ட அருமையான காலத்துல தண்ணீர் பத்தி கவலையே இல்லாத மலைத்தலைய கடற்காவிரி என்றானி சங்கப்புலவர். சங்கப்புலவர் எப்பா நம்ம காவிரிக்கு எது தொடக்கம் எது இறுதினர், மலைத்தலைய கடற்காவிரி. நாளே சொல்ல முடிஞ்சுட்டான், மலையை தலையாக கொண்டிருக்குது, கடலை காலாக கொண்டிருக்குது. அப்ப எங்க குடகுமலை தலை, பூம்புகாரில் இருக்கிற கடல் அது வால். எனவே மலைத்தலைய கடற்காவிரி சங்கலிக்கும். இதுக்கு ஒரு தாத்தா வேணுமா இன்னைக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு? இத்தனை மனுஷ தான் கொடுக்கணும், இத்தனை தான் கொடுக்கணும்னு ஏன் ஆச்சு? எத்தனையோ இழந்தோம், இது ஒண்ணு இழந்தோம், எதை வச்சு வாழ்ந்தோம் ஒண்ணும் இல்லை. ஆண்டவன் தான் காக்கணும் தமிழன். அதனால எனவே அப்படிப்பட்ட அந்த இளவேனிற் காலத்தினால எப்படி இருக்குன்னு கேட்டாரு, எங்க பார்த்தாலும் நல்ல பசும்புல் இருக்குமா? அந்த பசும்புல் எப்படி இருக்குன்னா, தண்ணி எப்படி இருக்குன்னு கேட்டா கொஞ்சம் அப்படி லேசா போயிட்டு இருக்கும், லேசா போயிட்டு இருக்கும், முழுமையா இருக்காது, லேசா போகும் அல்லவா. அது மாதிரி இருக்கிற அந்த இளவேனிற் காலத்துலதான் கணவன் மனைவியரிடையே நல்ல இன்ப இது மாதிரி வந்து வெளியில போக அழைச்சிட்டு போக வர எல்லாம் உறவு எல்லாம் இருக்குமா? அதெல்லாம் நச்சினார்க்கினியர்னு ஒருவர் தொல்லாப்பியது உரல்ல, நச்சினார்க்கினியர் அவரை விரும்பினவங்களுக்கு நல்லவன், வேண்டாதவன் அடையாண்டா ஒரே உடம்புலாம் எழுதுறான். எங்க செட்டிலே ஒரு ஆள் இருந்தது தெரியும் அவருக்கு, சென்னையில இருந்து ஓய்வு பெற்றார் என் கிளாஸ்மேட்டு. என்ன பண்ணுவானு கேட்டா மற்ற நாள்லாம் படிக்க மாட்டான். அந்த தேர்வுன்னு தொடங்கிட்டாங்கன்னா தினமும் நாலு மட்டை வேணும், நாலு மட்டை வச்சு உறிஞ்சுக்கிட்டு சரிங்களா. அது வரைக்கும் படிச்சு விட்டாதான் தொடர்றதும் இல்ல. அதனால என்ன ராத்திரி 10-11 மணிக்கு ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணுவான். ஏப்பா சுந்தரம், இந்த ஒரு சூத்திரத்துக்கு இவ்வளவு சூத்திரம் இருக்கு, இவ்வளவு எழுதுறானுங்க, இவ்வளவு எழுதுறானுங்க, எவன் தான் அந்த பணமட்டையை வெட்டி போட்டானோ. அப்ப காகிதம் எல்லாம் இல்ல, காகிதம் கிடையாது, எல்லாம் படவடையெல்லாம் எழுந்து ரொம்ப கடினமானது. ஆராய்ச்சி பண்ணுவான் ராத்திரி 11 மணிக்கு, இவ்வளவு சூத்திரம் இதுக்கு இவ்வளவா எழுதுவான், எவன் தான் பணமட்டையை வெட்டி போட்டானோ. அப்படிமா நீ எல்லாம் படிச்சு வச்சிருப்ப உனக்கு சிரமப்பட்டு. அதான் அந்த அதுல முன்ன படிச்சிருக்கணும், தினமும் படிச்சிருந்தா நல்லா இருக்கும். அது எல்லா விட்டுட்ட பிறகு படிச்சோம்னா அதான் அப்பெல்லாம் என்ன பெரிய பலு பொருளாதாரம்னா அவ்வளவு பெருசு இருக்கு, முழுதும் இருக்கும். நீங்க ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னு சொன்னா, பல முறை படிச்சிருந்தா நீங்க ஒரு நாள் ரிவிஷன் பண்றதுக்கு சாயந்தரம் 6:30 உட்கார்ந்தா 8 வரைக்கும், 8 சாப்பிட்டுட்டு 8:30 கை கழுவுன இங்க பிடிச்சிட்டு 8:30 அந்த 6 மணி நேரம் தான் சமயம். 9:30, 10:30, 11:30, 12:30, 3:30, 4 மணிக்கு தான் முடிக்கலாம். ஒரு தரம் சுவாமி பாக்குறத பெருவது யாரும் இவ்வளவு பெருசு இல்ல. இது அன்னைக்கு பார்த்து பிரயோஜனம் இல்ல, அன்னைக்கு எல்லாம் இங்க இருக்கணும். இது சும்மா அப்படி அன்னைக்கு ரெஃபரன்ஸ் அப்படியே அதெல்லாம் இருக்கான்னு அப்படி பாத்துட்டே வரணும். அதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும், சரிய 4 படுத்த உடனே 6 எந்திரிச்சிடணும். எந்திரிச்சிடலாம் தானா, நாமா எந்திரிக்கிறோம். விதி நின்றது, புடர் பிடித்து உந்த நின்றது என்றானே கும்பகர்ணன். அது மாதிரி தேர்வு நின்றது, புடர் பிடித்து உந்த நின்றது. அதனால் 6 தானா முடி போகும், குடிச்சு குடிச்சு 7 மணிக்கு அவன் டிஃபன் சாப்பிட்டுட்டு எதேனும் எது எந்த இடம் கொஞ்சம் கருகலா இருக்குமோ அந்த இடத்த மட்டும் ஒரு 10 நிமிஷம் அப்படி பார்த்துட்டு தூக்கி போட்டு எட்ட 9 ஆச்சுன்னா சரி, நேரம் நெருங்க நெருங்க புஸ்தகத்தை தூக்கி வச்சிடணும். ஐயோ ஆ ஊங்க கூடாது. அப்படி 9:30 மணிக்கு அப்படி போகும்போது என்னதான் நடக்கும் நடக்கட்டுமி அப்படின்னு போகணும். எந்த கேள்விதான் கேட்டு போறானு அப்படி போகணும். 6:30 கஞ்சம் திருத்தினா கூட 95 போகணும் போற அப்படி வரணும். ஆமா 2 வருஷம் முருகா முருகா அப்படிலாம். அதனால அங்க அவர் எழுதினார் இறைவேணி காலத்தை பத்தி. இன்னுமும் எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. இது பாருங்க, நீ பாட்டா வசனமானு தெரியாது, பாட்டா பாட்டு மாதிரிதான் இருக்கும். ஆனா அவர் உடனடியா எழுதினார், சாதாரண வசனமா எழுது மாதிரி நினைக்கிறார். தெல்லறல் யாற்று திரைமணல் அடைகரை, தெல் அறல் யாற்று தெல்லறல்னா தெளிந்த மணலாம், அந்த மணலை உடைய அந்த 6 தெல்லறல் யாற்று திரை மணல் அடைகரை அங்கெல்லாம் திட்டுத்திட்டா மணல் இருக்கும், சிலது அப்படியே வரிசையா போயிட்டு இருக்கும். வண்டு வரிபாட தன்போதலந்து தாதும் தளிரும் மேதகத்துவந்தை, பல்பூஞ்சோலை பன்மலர் ஆற்றமுடு செவ்விதி தெண்டல் நொவிதிற்றாகி உயிர்கூ குரலும் பயில்வதன் மேலும் நிலவும் சாந்தும் நிலவும் சாந்தும் பலவும் பொருளும் இன்பம் விளைக்கும் நண்பொருள் பிறவும் இன்பம் விளைக்க நண்பொருள் போலவும் இன்னைய போலதல்லாது இளைவேனிற் காலத்து பொலிவுடையாடியும் புதுப்பூ பெய்தும் அருவியாடியும் முன்னர் விளையாட்டு நிலந்தை பற்றி பிரிந்த கிடத்தி மெலிந்துரைக்கும் கிளவி பயந்து வருதலானும். அப்பா ஒரு காரணம், ஏன் இளைவேனிற் காலம் சிறப்புங்கிறதுக்கு ஒரு காரணம் இது. இப்ப இது வரைக்கும் சொன்னது ஒரே ஒரு காரணம் தான், இதெல்லாம் ஒரு காலத்துல அப்படியே எழுதினாதான் மதிப்பெண் போட்டாங்க. வெறும் கயிறு விட்டாலும் வெறும் கயிறு தான், பார்க்கவே மாட்டான். ஒரு அடி அடிப்பேன் பக்கத்துல 0 போட்டு மேல நெக்ஸ்ட் தூக்கி வைக்கணும். தூக்கி போட்டு பாடி கார்டு மார்க்னு பேரு. என்ன பாடி கார்டு மார்க்னா, 1-9 வரைக்கும் இந்த பக்கம் 2 பக்கம் கோடு போடணும், இல்லைன்னா முன்னால ஒரு 9 போட்டான்னா 99 ஆயிடுமே. அதுக்காக பாடி கார்டு மார்க்னு பேரு. எது வரைக்கும், 1-9 வரைக்கும். 12-13 அப்புறம் ஒண்ணு அதுக்கு மேல ஒரு எண் சேர்க்க முடியாது. அதனால 10 வரைக்கும் அதனாலதான் பாடி கார்டு மார்க். அதனால என்ன 4 வாங்கியிருப்பான், இன்னும் 4-5 தரம் தேர்வு சந்திப்பான் போடான்ட்டு. எப்ப சந்திப்பானோ இந்த மாதிரிதான், அப்படிதான் போறோம். அப்படி எல்லாம் இருந்த காலம் ஒரு காலம், அதனாலதான் அப்படி படிக்கவும் முடிஞ்சது. இல்லைன்னா முடியுமா சிவசிவ. ஆனா அந்த வேனில் வேல் அப்படிப்பட்ட வேனிற் காலம், தெண்டல் யாற்று திரைமணல் அடைகரை வண்டு வழிபாட தன்போதலந்து தாதுங்களிலும் மேதகத்துவண்டி பல்வும் சோலை பன்மலர் ஆற்று முடி சிறிதி திண்டல் நொவிதிற்றாகி குயில்கோ குரலும் பயில்வதன் மேலும் இருக்கிற அந்த இளைவேனிற் காலம் யார் சொத்து இது நச்சினார்க்கடியர் சொத்து அப்படின்னு போட்டாச்சு அல்லவா. அந்த மாதிரி காலத்துலதான் நம்ம இப்ப பெரும்பாலும் கூட பாருங்க, எங்கேயாவது வெளியில நம்ம டூர் போறதுன்னா அப்பதான் இன்ப செலவு அப்பதான் பண்ணுவோம். ஏன்னு கேட்டா சித்திரமா ரொம்பவும் வெயில் காலம் வந்தாலும் முடியாது, ரொம்பவும் பனிகாலம் வந்தாலும் முடியாது. என்னைக்குமே அதான் மிகினும் குறையினும் நோய் செய்யும் திருவள்ளுவர். அதாரா இங்க அது அது நீங்க எந்த ஒண்ணுக்கு வைத்துக் கொண்டாலும் சரியா வரும். இந்த மிகினும் குறையினும் நோய் செய்யும், நீங்க எந்த ஒண்ணு எடுத்துங்க, வேஷ்டி மிகினும் குறையினும் நோய் செய்யும், சட்ட மிகினும் குறையினும் நோய் செய்யும், பாடி மிகினும் குறையினும். ஆமா ரொம்ப சொன்னா என்னையா தாத்தா பாடியா இருக்குமா, போடவே முடியல கழுத்திலேயே இறங்கலன்னு வச்சுக்கேன், என்னைய குழந்தை வாங்கிட்டு இருக்கேம்மா. மிகினும் குறையினும் நோய் செய்யும், பண்ற மோதிரம் மிகினும் குறையினும் நோய் செய்யும், சாப்பிடுற சாப்பாடு மிகினும் குறையினும் நோய் செய்யும், தலையை சீவுறது குறையினும் மிகினும் நோய் செய்யும். இவை இவை இப்படி ஒரு ஆள் தமிழ்நாட்டில் தான் இருந்தார், அவர் தான் திருவள்ளுவர். அதையும் காத்துல பிறகு புரியுதுனா, வேனில் வேல் மலர் கணைக்கும் அப்படிப்பட்ட மன்மதனுடைய அந்த மலராகிய அம்பு அவனுக்கு, வெண்ணகை செவ்வாய்க்கரிய பாணரார் கண்ணியர்க்கும், வெண்மையான அந்த பற்கள் சிவந்த வாய், அப்புறம் பாணரார் அப்படின்னா பாலா பால் போன்ற அந்த சொல்லினை உடையவரான் நல்லவா. திருவள்ளுவர் பாலோடு தேன் கலந்தே பனிமொழி வாழையிற ஊறிய நீர், வெறும் பால் இவர் பாணலார்னார், பாலோடு தேன் கலந்த தேன் எது என்ன பனிமொழி வாழையிற ஊறிய நீர், இன்பத்து பால்ல இன்பமாவும் சொல்லி வச்சிருக்காரு அருமையா. ஆகவே பாணலார் கண்ணியர்க்கும் பதித்துருகும் பாணிஞ்சே, இப்படி மன்மதனுடைய அந்த அம்புக்கும் அதனால் பெண்களுடைய பார்வைக்கும் இந்த ரெண்டுக்கும் பதித்து உருகிறாய நெஞ்சே, ஊனலாம் நின்றுருக பூந்தாண்டான். இது தேவையில்லாத ஒண்ணுக்கெல்லாம் ஒரு கால எல்லையில தான் இருக்குது இதெல்லாம். ஆமா இதெல்லாம் பதித்து உருகின்றது ஒரு காலம், அப்புறம் 20-35-36 வருது, தனக்கு ஒரு குழந்தை பிறந்த அது வளர்ந்து வரும்போது சொல்லும் போது என்னன்னு கேட்டா, எங்க மாசரு பொண்ணே வலம்புரி முத்தேனா. ஆமா மாசரு பொண்ணே ஆகுது வலம்புரி முத்தே ஆகுதுமா, எப்ப 45 வயசு ஆள். இதெல்லாம் ஒரு கால எல்லையில் தான் மாசரு பொண்ணே வலம்புரி முத்தே காசரு வரையல். எனவே ஒரு கால எல்லைக்குள் போகின்ற ஒரு சிற்றின்பத்துக்கெல்லாம் இவ்வளவு தூரம் உருகனஞ்சே, ஆனால் நிலையான இன்பமாக இருக்கிறது எதற்கு, ஊனலாம் நின்றுருக புகுந்தாண்டான். இந்த ஊனெல்லாம் உருகுமாறு அவன் நமக்கு அந்த புகுந்து ஆண்டான். என்ன புகுந்து, என் உள்ளத்தில் புகுந்து ஆண்டான் இல்லவா. எங்கே திருப்பெருந்துறையிலே நான் வருகின்ற பொழுது தான் எனக்கு முன்னே எழுந்தருளி வந்து என்னுடைய உள்ளத்திலே புகுந்து ஆட்கொண்டான் இல்லவா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, அப்படி புகுந்தவன் ஒரு நிமிஷம் கூட என்னுடைய என் நெஞ்சை விட்டு நீங்க மாட்டான், நீங்க மாட்டான். கண்ணிமிஞ்சு மூடுறதுல கூட போக மாட்டான். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, இப்படி ஊனலாம் நின்றுருக புகுந்து ஆண்டான் இன்று போய் வானுளான். இப்ப எங்க இருக்கிறான் தெரியுமா, என் உள்ளத்துல இருக்கிறான், ஆனா நீ புறப்பார்வையா பாக்கணும்னு சொன்னா அவன் இன்னைக்கு கைலாயத்துல இருக்கான் வானுளான். ஆனா நீ ஒண்ணுமே தெரியாம நெஞ்சே, காணாய் நீ வாழா வாழ்கின்ற மாழ்கின்றாயே, நீ இவ்வளவு தூரம் பூந்தாண்ட பெருமான் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதிருக்கின்ற பொழுது கூட நீ வெறும் பயனற்ற வாழ்வு வாழ்கிறியப்பா, என்னைக்கு நினைப்பேன் என்று சொல்லி தன் நெஞ்சை மீண்டும் எடுத்து புலந்து உரைக்கிறார். வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வாழ்கின்றாய், நீ வாழ தெரியாத நெஞ்ச ஆனா வாழ்ந்து விட்டுருக்கிற பேர்ல என்ன நீ வாழ்றேன்னு பேர் அல்லவா வாழ்கின்றாய். ஆனா என்ன செய்கிறாய் உண்மையில, வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய். நிச்சயம் இப்படியே இருந்தேன்னு சொன்னா கொடுமையான வலிய வினைகள் வந்து உன்னை தாக்கி நீ என்ன இதுவே நீ தொழிலா இருந்தது. இருள் சேர் இருவினையும் தேரா, இறைவன் பொருள் சேர் பொருள் புரிந்தார் மாட்டு. இந்த இருவினை கொள்கையை நாம் இன்னைக்கு சொல்றோமே, இருவினை கொள்கையை திருவள்ளுவர் போற போக்கல இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் பொருள் புரிந்தார் மாட்டு என்று சொன்னார். எவனொருவன் பெருமானுடைய புகழை விடாமல் சொல்லுகிறான் அவனிடத்துல இருள் சேர் இருவினையும் சேரா, வினை நீக்கம் செய்வான் வினை நீக்கம் செய்வான் என்றெல்லாம் வினை நீக்கம் வினை உண்மை இவற்றையெல்லாம் சொல்லியிருக்கு. சித்தாந்த சாஸ்திரம் நமக்கு வந்து 12 நூற்றாண்டு வந்ததே தவிர ஒரு நூல் வடிவில் வந்தது. கருத்துக்கள் நூல் வடிவில் வருவதற்கு அத்தனை காலமாச்சே தவிர நூலின் கருத்துக்கள் கல் தோன்றி மந்தோன்றா காலத்திலேயே இன்னைக்கு இருக்கிற நூல்ல தொல்லா அப்படின்னா அங்கிருந்து. அதனால வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய், கொடுமையான வினைக்கு ஆளாகி நீ அதிலேயே அழுந்த போகிறாய். ஆடாமல் காப்பானே, அந்த வினையில இருந்து நீ அந்த மாதிரி ஆழ்ந்து விடாமல் உன்னை காப்பதற்கு ஒருவன் உண்டென்றால் அது இறைவன் தான். அவன் என்ன பண்ணணும், ஏத்தாதே விடாமல் வணங்கும். அதான் பொருள் சேர்ப்புகள் புரிதல். இப்ப பெருமானை வணங்க வேண்டும் என்று சொன்னது ஒரு குறள். எது, கோழில் பொடியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை, அது உடம்பால வணங்கணும்னு சொன்னார். வாயினால பெருமானை சொல்லணும்னு போடணும்னர், அது எது, பொருள் சேர் போல் புரிந்தார் மாட்டு, அவனுடைய போல் ஒன்றுதான் பொருள் சேர் புகழ்னர். நம்ம புகழ்னா பொருள் இல்லாத புகழ்னர். பொருள் என்ன, பொருள்னா விளங்காது, அர்த்தம் இல்லாத புகழ்னா விளங்குது. ஆமா, ஆனா அர்த்தமுடைய புகழ்னாதான் விளங்குது, பொருள் சேர் புகழ்னா விளங்கல. ஏன், நாம் தமிழன், நாம் மொழி தமிழ், அதனால விளங்கல. பொருள் சேர் புகழ் அருமையான தமிழ்ல சொன்ன. அதற்கெல்லாம் உண்மையிலேயே இப்ப இவங்க எல்லாம் நம்ம பாடம் நடத்தும் போது அப்படிதான் சொல்லியிருக்கிறோம். சும்மா இப்ப நேரத்தை இன்னைக்கு எல்லாம் ஒரு எழுத ஆரம்பிக்குது, இதெல்லாம் என்னத்து பண்ண போகுது, என்ன பண்ண போறீங்க நீங்க அதுக்கெல்லாம், அதுக்கெல்லாம் என்ன என்ன எழுவீங்க, பொருள் சேர்ப்புகளுக்கு என்ன எழுவீங்க, ஒண்ணு வேண்டாம்பீங்க, அவர் கடல் வாழ்த்து அவர் பாடினது இல்லைம்பீங்க. ஏன்னா நேரா போன் வந்தது இவங்க கிட்டதான். என்ன, ஹலோ, முதல் திருவள்ளுவர் திருக்குறள், ஆம், முதல் அதிகாரம் திருவள்ளுவரால் பாடப்பட்டது அன்று என்று போன் வந்தது அவங்களுக்கு. 1330 அருங்குறளும் பாயிரத்தினோடு பகர்ந்ததற்பின் போய் ஒருத்தர் வாய்கேக்கன் உள்ளளவோ மண்ணு தொழிற்புறவராய் விட்டிருக்கலாம். இங்கே வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமீ, ஏதோ நீ உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற அப்படின்னு பேரு இருக்கு, ஆனா நீ எல்லாம் வாழ்வதில்லை. ஏன், திருவள்ளுவர் பையத்துள் வாழ்வாங்கு வாழ்வன். இப்ப வாழ்க்கை ரெண்டு இருக்கு, என்ன இருக்கு, வாழ்வாங்கு வாழ்வது ஒண்ணு இருக்குது, ஏதோ வாழ்றோம் இருக்குது. இதை ரெண்டு போட்டோம், இன்னைக்கு பொழுது போச்சு, இன்னைக்கு என்ன பார்த்தேதி, 11 8 12 8 12 போச்சு, போ நாளைக்கு 13 8 அப்படின்னு இருக்கு பாருங்க. அந்த மாதிரி வாழ்க்கைக்கும் வாழ்வாங்கு வாழ்தல் என்பதற்கும் வேற்றுமை உண்டு. அதனால் நீ வாழ்வது எப்படின்னு கேட்டா வாழ்வாங்கு வாழ்லியப்பா, வாழ்கின்றாய் நெஞ்சமீ. என்னமோ ஆடு மாடு வளரலையா, அது போல நீ போற. வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய், ஆழாமல் காப்பானை ஏத்தாதே சூழ்கின்றாய். இப்படி எல்லாம் இந்த பிறவியாகிய அந்த கடலிலே ஆழாமல் அழுந்தி விடாமல் உன்னை காப்பதற்கு ஒரே ஒருவன் தான் உண்டு. ஒரே ஒன்று, ஆழாமல் காப்பானை, அவன் யார், இறைவனடி சேர்ந்தார் பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்துவர் அந்த இறைவனாகிய ஒருவனின் நிச்சயம். அப்படி ஆளாமல் காப்பான், அந்த பிறவிக்கடல்ல அடிந்து விடாமல் காக்கின்ற ஒரே ஒரு தன்மையாளன் பெருமான் தான். அவனை ஏத்தாதே, ஒன்னு வழிபாடு செய்யாமல் சூழ்கின்றாய்க்கேடு. என்னமோ உன் தலையில எடுத்து நான் எங்க பிறந்தன போறப்பா, நீ கேடு தலையில வச்சு வாரி கட்டிக்கிறா, கேடு உனக்கு, உனக்கு கேட்டு நீயே சூழ்ந்து கொள்கிறாய், கேடு உனக்கு சூழ்கின்றாய். அதனால மட்டுமல்ல, என்ன என்ன ஆகினாரு, கேடு உனக்கு சூழ்கின்றாய், கேடு உனக்கு சொல்கின்றேன், பல்காலும் வீழ்கின்றாய். எங்கே, நீ அவல கடலாய வெள்ளத்தே, அவலம்னா துன்பம், துன்பம் நிறைந்த பெரிய வெள்ளத்துலதான் நீ ஒவ்வொரு நாளும் தன் செய்கிற. எனவே இவற்றை எல்லாம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும், திருக்கோயில் தூக வேண்டும், மெழுக வேண்டும், பூமாலை புனிதல் வேண்டும், பெருமானை வாயார வாழ்த்த வேண்டும், இடைவிடாது நினைத்தல் வேண்டும். அப்படி இருந்தால் அல்லது இந்த போக்குத்தான் உனக்கு சரியான வாழ்வினை தராது என்று சொல்லி இந்த அமைப்பை நிறைவுபடுத்தினார். இது அறிவுறுத்தல் என்ற பகுதி. இது நெஞ்சை நோக்கி சொன்னதும் நெஞ்சை மனதில் வைத்துக் கொண்டு சொன்னதுமாக என்று தரமா இருக்கு. இருந்தாலும் அவருடைய நெஞ்சுக்கல்ல இதெல்லாம், நம் போன்றவர்களே நெஞ்சுக்கு என்பதை பார்க்கிறோம்.